காலை வணக்கம் நேர்களே. இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தமிழிற்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447ஆம் ஆண்டு துல்ஹிஜா மாதம் 19ஆம் நாள் வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரலமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. பொதுவாக ஒழுக்கமுடைமை கூறியவர் துறவர்த்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல், அகுதம் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று துறவர்த்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இதில் கண்டிக்கின்றார். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியை திருக்குறளின் 28ஆவது அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 8ஆவது குறள், மனத்தின் கண் மாசு வைத்துக் கொண்டு மாட்சிமைப்பட்டார் போல காட்டி தீர்த்தங்கள் எனப்படும் புனித நீராடி தாம் அவ்வாற்றல் மறைந்தொழுகும் மாந்தர்கள் உலகத்துக்கு பலராவார். மலர்கூடையை மறைத்து வைத்தாலும் மனத்தை மறைக்க முடியாது. உள்ளுறுப்புகள் பழுதுபட்டால் உடல் வெம்மை காட்டும். துயரம் அதிகமானால் கண்ணீர் தானாக பொங்கும். உள்ளே நடப்பதன் அறிகுறிதான் வெளிப்புற தோற்றம். மனம் ஆசையின்றி, வெறுப்பு இன்றி, பாசமின்றி, பந்தமின்றி அறிவுபூர்வமாக விளங்குவதன் அடையாளமே துறவு கோலம், துறவு ஆசாரம். துறவி நாள்தோறும் 3 முறை நீராட வேண்டும். 1 முறைதான் உண்ண வேண்டும். வெறுந்தரையில் தலையினின்றி உறங்க வேண்டும். அடிக்கடி முழுவிரதம் இருக்க வேண்டும். இவ்வாறு பொருள்களை வசதியை உண்டு நிறைவேறும் இன்பத்தை விளக்குகின்றான் என்றால் இது கட்டாயமாக தன் மீது திணித்துக் கொள்வது அல்ல, மலரின் மனம் போல, உடலின் வெண்மை போல, உணர்வின் வெளிப்பாடான கண்ணீர் போல, உள்ளத்து உணர்வின் இயல்பான அடையாளம். வசதி இன்பம், வசதி குறைவு துன்பம் வேறுபாட்டை துறவி கடந்துவிட்டான் என்பதை காட்டும் வாழ்க்கை முறை. தன் ஒருவன் இன்ப துன்பங்களை கருதாமல் பொதுநலம் நாடுகிறான் என்பதை காட்டும். தனது ஆன்மா ஈடேற மெய்யுணர்வு பெற குறிக்கோள் கொண்டு விட்டான் என்பதை காட்டும். ஆனால் பலர் வெளிவேடத்தையும் ஆசாரத்தையும் பயன்படுத்திக் கொண்டு ஊரை ஏமாற்றுகிறார்கள். மறைவில் நன்றாக உண்டும், மாதருடன் மகிழ்ந்தும், வசதிகளை அனுபவித்தும் வாழ்கிறார்கள். மக்கள் அவர்களை நம்பி காலில் விழுகின்றார்கள். அவர்களால் சமுதாயம் என்ன நன்மை அடையும்? இந்த ஆசார கல்லர்களை அம்பலப்படுத்த வேண்டாமா? மனத்து மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28ஆவது அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 8ஆவது குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். அன்பான இந்த இனிய காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உற்சாகமாக உங்கள் பொழுதை ஆரம்பிக்க இனிய வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, வளமை போன்று இன்றைய தினமும் ஒரு சிறிய கதை கூறி அதன் இறுதியிலே சிந்திக்கலாம் என்று முனைகிறேன். கடவுள் வந்தார். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கில் அடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் என்றான். இரண்டாம் மனிதன், நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றான். மூன்றாம் மனிதன், உலக புகழ் பெற்ற நடிகர் போல் பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான். நான்காவது மனுஷி, உலக அழகியைப் போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும் என்றான். இப்படி இன்னும் 5 பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டனர். கடவுளும் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் படபடவென்று கொடுத்து விட்டார். 10ஆவது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சக்கட்டமா எந்த அளவு மன நிம்மதியோடும் மனநிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றார். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்தனர், சிரித்தனர். மன நிறைவு, மன நிம்மதி, நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்து விடுமே. கடவுள் அந்த 9 பேரிடமும், நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10வது மனிதனை பார்த்து, நீ மட்டும் இங்கே இரு, நான் உன்னிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டும், சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார். இப்போது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தங்கி நின்றனர். கடவுள் அந்த 10வது மனிதனிடம் என்ன சொல்லப் போகிறார், என்ன தரப்போகிறார் என்பதை தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைபாய்ந்து துடித்தது. அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த 10வது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர். நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர், அதை அனுபவிக்க மறந்தனர். அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது, மனநிறைவு இல்லாமல் போனது. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப்போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது. ஆம் நேர்களே, நாம் இந்த 10வது மனிதனா இல்லை 10வது என்கிற மனிதனா, எவை எப்படி இருந்தாலும், எங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எங்களிடம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், நாம் மனதிலே எண்ணுகின்ற எண்ணங்களே எங்களை தீர்மானிக்கிறது. நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கடாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்று இளம் தலைவர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருகிறார் ஷன்விகா கௌரி சங்கர். கௌரி சங்கர் திவிஷா தம்பதியினரின் மகளான ஷன்விகாவின் பதிவினை கேளுங்கள்.
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு அன்பு வணக்கம். ஆப்பிளில் தொடங்குகிறது ஆங்கிலம், தமிழோ அம்மாவில் என்றொரு குறுமொழி உண்டு. ஆம், இவ் அவனியில் ஒவ்வொன்றிற்கும் அழகானதும் ஆழமானதுமான ஒவ்வொரு தொடக்கம் உண்டு. கெல் தோன்றி மண் தோன்றா காலத்து சங்கத்தமிழர் எமது கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்றவரையும் பல்வேறுபட்ட காலங்களில் தொடக்க புள்ளிகளை கொண்டுள்ளன. இவற்றில் பண்பாட்டை பற்றி பேச வந்துள்ள நான் ஷன்விகா கௌரி சங்கர். பண்பாடு என்றால் பண்பட்டு ஒழுகுதல் என்று பொருள். ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள், கலை, மொழி மற்றும் பழக்க வழக்கங்களை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த அடையாளமே பண்பாடு ஆகும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வெவ்வேறு விதமான பண்பாடுகள் காலப்போக்கில் உருவாக்கப்பட்டன. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்றார் நாமக்கல் கவிஞர். மொழி, இலக்கியம், கலை, நன்றி மறவாமை, விருந்தோம்பல், உணவு முறை, ஆடை, விழாக்கள் போன்ற இன்னும் பல எமது பண்பாட்டின் அங்கங்களாகும். தமிழர் பண்பாடு என்பது எல்லை இல்லாத சமுத்திரம் போன்றது. அதனை முழுமையாக விவரிக்க எனது அறிவிற்கு முடியாது. எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறி செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றை குடும்பத்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மெச்சை கருமங்கள் சேவே மெனை வாழ்ந்திடச் செய்பவள் என்னை என்னும் பாரதியாரின் கவிதையைப் போன்றவே அழகிய குடும்ப கட்டமைப்புடையவர்கள் நாங்கள். உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்கின்ற புறநானூறு பாடலின் செல்வத்தின் தன்மை உணர்ந்து ஈகை என்கின்ற குண இயல்பை தளமாக உடையவர்கள். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கும் அமைதி வழிகாட்டும் அன்பு மொழியை ஆதாரமாக கொண்டவர்கள் நாங்கள். நன்றி மறத்தல் நன்றன்று என்ற பொய்யாமொழி புலவனின் வாக்கிற்கேற்ப எமது வேளாண்மைக்கு உதவி செய்யும் கதிரவனுக்கு நன்றி செலுத்தவே தைப்பொங்கல் என்னும் விழா எடுக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்ன யாதும் ஊரே யாவரும் களீர் என்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்பதை ஆணிவேராக கொண்டவர்கள். இவ்வாறு நமது பண்பாட்டை எல்லைகள் இன்றி கதைத்துக் கொண்டே போகலாம். ஒல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயிர் பண்பாட்டையும் பண் பாடுமெனமே என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சண்விகாவின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது அவரது தங்கியான சாம்பவிகாவின் பதிவு. சாம்பவிகா கௌரிசங்கர், கௌரிசங்கர் திவிஷா தம்பதியினரின் மகளாவார்.
அனைவருக்கும் வணக்கம். ஓடி விளையாறு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாறு பாப்பா என்ற பாரதி தாத்தாவின் பாடல் வரைகளோடு உடற்பயிற்சியும் உடல் ஆரோக்கியமும் பற்றி பேச வந்த நான் சாம்பவிகா கௌரி சங்கர். எனக்கு பாரதி தாத்தா உங்களுக்காக பாடின பாப்பா பாட்டு மிகவும் பிடிக்கும். ஆனால் காலை எழுந்தவுடன் படிப்பு என்பதை விட மாலை முழுதும் விளையாட்டு என்பது நல்லா பிடிக்கும். சிறுவர்கள் நாங்கள் நன்றாக விளையாட வேண்டும். விளையாட்டு எங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி ஆகும். அதனால் எங்கள் உடம்பில் உள்ள சோம்பில் இல்லாமல் போகிறது. உடற்பயிற்சி செய்வதால் நல்ல நித்திரை கொள்ளலாம். நித்திரை எங்கள் உடல் ஆரோக்கியமிற்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். உடல் நல்ல ஆரோக்கியமாவதால் நோய்களை எதிர்க்கும் சக்தி உருவாகிறது. இதனால் நோய்களின்றி நீண்ட காலம் உயிர் வாழலாம். இதைத்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழி சொல்கிறது. எனவே நாங்கள் நன்றாக உடற்பயிற்சி செய்வோம், நலமோடு வாழ்வோம். பாரதி தாத்தா சொன்னது போல் உடலினை உறுதி செய் என்று கூறி எனது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை அலங்கரித்தவர்கள் கௌரிசங்கர் திவிஷா தம்பதியினரின் பிள்ளைகளான சண்விகா சாம்பவிகா ஆகியோர். அவர்களுக்கு சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 தொடக்கம், 9:30 வரை. இடம் மேரோட் போர் நினைவு மண்டபத்தில் அமையவுள்ள பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கத்தில் தமிழ் திருவிழாவாக தமிழ் மொழி விழா, இயல் இசை மற்றும் பல்வேறு போட்டிகள் என்ற வகையில் தமிழ் தமிழர் பெருமையை கொண்டாடுகிற தமிழ் விழா.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாறு அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SBS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஆக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஆக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேல் பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SBS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஆக்லாந்து. மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாரே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்து.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் சி மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை இந்த வாரம் முதல் அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானே.
சங்கநாதம் நேயர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தே உன் பெண்மை அழகு என்ற நூலை சங்கநாதம் நேயர்களுக்காக தொடர்ந்து வரும் வாரங்களில் வாசிப்பதற்கு விரும்புகின்றோம். கூத்தே உன் பெண்மை அழகு என்ற அந்த நூலில் முன்னிலையாக அவர் வழங்கியிருப்பதை இந்த வாரம் தருகின்றோம். வானவில்லிற்கு அழகு தருவது அதன் 7 வர்ணங்கள் தான். நந்தவனத்திற்கு அழகு தருவது அங்கு மலர்ந்திருக்கும் பல்வகை பூக்கள் தான். இந்த பெண்மைக்கு ஓர் அழகுண்டு. அதன் அழகு யாதெனில், ஒவ்வொன்றும் தம்மளவில் தனித்துவமாக இயங்கி மற்றவற்றின் மீது அதிகாரம் செலுத்தாமல் இருப்பதையாகும். தமிழர் மத்தியில் நிலவும் கூத்துகள் ஒன்றல்ல பல. ஒரு கூத்து போல இன்னொரு கூத்து அமைந்திருப்பதில்லை. கூத்து ஆற்றுகையில் இதனை காணலாம். கூத்திடம் என்னை கவரும், என்னை வியப்புறுத்தும் அம்சங்களுள் முக்கியமானது அதன் பன்மை பண்பை. ஈழத்திலே பல கூத்துகள் இன்றும் பயில் நிலையில் உள்ளன. அப்பன்மையே அதற்கு ஓர் வலிவும் வனப்பும் தருகிறது. ஈழக்கூத்துக்கள் பல்வகையில் வளர்ந்து செல்கின்றன. நாம் தயாரிக்கும் கூத்துகளும் அப்பன்மையில் ஒன்று. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன என்பது இயற்கையின் இயங்கியலாகும். இந்த இயங்கியல் கொள்கையில் நம்பிக்கையுடைய நான் இதனையும் அந்த இயங்கியல் நோக்கில் புரிந்து கொள்ள முயல்கின்றேன். கால மாற்றத்திற்கு தக தன்னை மாற்றிக் கொள்ளுதலே பண்பாட்டின் இயல்பு. வெளியிலிருந்து பெறுவதை பெற்றும் தன்னிடம் உள்ளதை அதனோடு கலந்தும் பண்பாடு இறையராது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த விதி கூத்துக்கும் பொருந்தும். மாற்றம் என்பது பிரபஞ்ச விதி. பூனை கண்ணை மூடி விடுவதால் உலகம் இருண்டு விடுவதில்லை. விழிகளை மூடிய பூனைக்கு உலகம் இருண்டதாக தோன்றலாம். ஆனால் விழிகளை திறந்து வைத்திருப்போருக்கு உலகம் எப்போதும் பிரகாசமாகவே இருக்கும். அவர்களும் பிரகாசமாகவே இருப்பர். அண்மையில் வெளிவந்த எனது நூல் கூத்த யாத்திரை, நான் கொண்டதும் கொடுத்ததும் எனும் நூல், அதில் வந்த இறுதி கட்டுரை நந்தவனத்திற்கு அழகு பல்வகை பூக்களை என்னும் கட்டுரையாகும். காலந்தோறும் கூத்து பற்றிய எனது கருத்தியலும் செயற்பாடுகளும் மாறி வந்தமையை அக்கட்டுரையில் சுருக்கமாக விளக்கியிருந்தேன். அதில் இப்போது நடக்கும் கூத்து முயற்சிகளையும் நான் கூத்தை அறிந்து கொண்டமை, புரிந்து கொண்டமை, பயின்று கொண்டமை, புதிதாக ஆக்கிக் கொண்டமை பற்றியும் அதன் பல்வகைத்தன்மை பற்றியும் கூறியிருந்தேன். அக்கட்டுரை தனியாக ஒரு சிறிய நூலாக வரின் அது பரவலாக வாசகரையும் கூத்து ஆடும் மக்களையும் சென்றடைய வாய்ப்பு உண்டு என மாணவர்களும் நண்பர்களும் என்னிடம் கூறினர். எனக்கும் அது உவப்பானதாக இருந்தமையால் அப்பெரும் கட்டுரை ஒரு சிறு நூலாக வெளிவருகிறது. இதற்கு கூத்தே உன் பண்மை அழகு என பெயரிட்டவர் என் மகனின் துணைவரான என் மருமகள் அனோஜா அவர்கள். அவர் வளர்ந்ததும் பயின்றதும் பிரான்ஸ் நாட்டில். தீவிர வாசகியான அவர் பிரான்சிய இலக்கியங்களிலும் ஆங்கில இலக்கியங்களிலும் ஈடுபாடும் புலமையும் உடையவர். அவரோடு உரையாடுவது ஒரு நல்ல அனுபவம். தன்னை அதிகம் வெளிப்படுத்த விரும்பாத அவர் எனக்கு வாய்த்த இன்னொரு மகள். அவர் எமது கூத்து மரபுகள் எதுவும் அறியாதவர். ஆனால் எனது ராவணேசன் பார்த்து கூத்தால் கவரப்பட்டவர். இந்நூலுக்கான தலைப்பை இட்டவரும் அவரே. அத்தலைப்பு எனக்கு பிடித்துக் கொண்டமையினாலே அதனையே இங்கு பாவிக்கின்றேன். இக்கட்டுரை ஆக்கத்தில் ஆலோசனைகள் வழங்கியவர் என் மகன் சித்தார்த்தன். மானிடவியல் பேராசிரியரான அவரோடு உரையாடுவதும் ஒரு நல்ல அனுபவமே. அதேபோல என் துணையான சித்திரலேகாவுடனும் அறிவார்ந்த உரையாடல் நிகழ்த்துவது இன்னொரு நல்ல அனுபவமே. நான் எழுதும் கட்டுரைகள் என் நண்பர்களிடமும் சில மாணவர்களிடமும் தந்து அவர்களின் அபிப்பிராயம் கேட்பதும் எனது வழமை. இக்கட்டுரையையும் சிலருக்கு அனுப்பியும் இருந்தேன். அவர்களும் இதனை ஆழ்ந்து படித்து இக்கட்டுரை பற்றிய தமது கருத்துக்களை என்னிடம் பகிர்ந்திருந்தனர். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்நூலுக்கு அட்டை வரைந்து உதவியவர் நோர்வேலி வதியம் சிருஷ்டித்துவம் மிக்க நர்த்தகி கவிதா லட்சுமி. இதை நூல் வடிவில் கொண்டவர் குமரன். இவர்கள் அனைவரும் எனது ஊக்கு சக்திகள். இவர்கள் அனைவரையும் நான் உறவாக பெற்றிருப்பது நான் பெற்ற வாழ்வு கொடை கொடை. அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளும் அன்பும். சி மௌனகுரு, 45x19 2 குறுக்குத்தெரு, சின்ன உப்போடை வீதி, மட்டக்களப்பு, இலங்கை. கூத்தே உன் பன்மை அழகு என்ற பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களின் நூலுக்கு அவர் தமது முன்னுரையாக வழங்கிய பதிவை இந்த வாரம் பார்த்தோம். இந்த நூலின் அடுத்த வார தொடர்ச்சிகள் தொடர்ந்து வாசிப்புகளாக இடம்பெறும். நன்றி.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே வணக்கம். ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி என்கிற ஒரு திறனாய்வு கோட்பாடு 1960s, 1970s, 1990s வளர்ந்த ஒரு கோட்பாடு. தமிழில சுவைஞன் பட்டுணர்வு கொள்கை அல்லது சுவைஞன் உள்ளுணர்வு தைத்தல் கொள்கை என்று நாம் இதனை சொல்லலாம். அகனார் 136 பாடலிலே நாம் இதை இப்போது பார்க்க இருக்கிறோம். ரீடர் என்பதற்கு வாசிப்போன் என சொல்லலாம். சில அறிஞர்கள் வாசிப்போன் அனுபவத் திறனாய்வு என்றே கூறுகிறார்கள். வாசிப்போன் பதிலிருப்பு கொள்கை அல்லது வாசிப்போன் எதிர்வினை கொள்கை என்றெல்லாம் பல்வேறு சொல்லாட்சிகள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த ரெஸ்பான்ஸ் என்பதற்கு பொறுப்பு, பதிலிருப்பு, எதிர்வினை என பல சொற்கள் சொன்னாலும் லிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிற அந்த பொருண்மையிலே நாம் இங்கே உள்ளுணர்வு தொய்த்தல் அப்படிங்கிற சொல்லாட்சி அல்லது பட்டுணர்வு பட்டறிவு மாதிரி இது பட்டுணர்வுங்கிற சொல்லாட்சியை உருவாக்கி இருக்கிறோம். இங்க ஒருவன் இலக்கியத்தை படைப்பதால் ஏற்படுகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்க வாசிப்போன் அப்படின்னா செய்தி வாசிப்போன், தினத்தந்தி வாசிப்போன், படிப்போன்னா பட்டப்படிப்பு படிப்போன். அதனால தான் நாம இங்க இலக்கிய தொய்ப்பு என்கிற பொருள்ல இலக்கிய சுவைங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துறோம். இலக்கியத்தை சுவைப்போம்ங்கிற பொருள்ல. ஆமா, இங்க இந்த சுவைஞனை அல்லது இலக்கிய சுவைஞனை விஷயமறிந்த சுவைஞன், இன்ஃபார்ம்டு ரீடர் என ஒரு வகைப்படுத்துகிறார்கள். அதே போலவே இன்டென்ட் ரீடர் என்கிற நிலையில அனுபவம் அறிவு சார்ந்த சுவைஞன் அல்லது விஷயமறிந்த வாசகன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இம்ப்ளைடு ரீடர் கருதப்பட்ட வாசகன், ஒரு படைப்பாளி எந்த வாசகனை மையமாக வைத்து எழுதுகிறானோ அதையும் சொல்லுகிறார்கள். அதே போல இந்த நேரேட்டி என்கிறார்களே, கதை சொல்லப்படுபவன் யாருக்கு என்பதை மையப்படுத்துவது, அதையும் பார்க்கிறோம். எஜுகேட்டட் ரீடர் கல்வியறிவுடைய சுவைஞன் என்றும், இப்படி பலரும் ஃபிஷ் உட்பட பல்வேறு அறிஞர்கள் இந்த கருத்துக்களை இந்த ரீடர்ஸ் என சொல்லப்படுகிற படிப்பவனை சுவைஞனை வந்து வகைப்படுத்துகிறார்கள். அப்படியானால் கவிதையை சுவைப்பது என்பதற்கு அறிவும் பட்டறிவும் முக்கியமாக பேதப்படுகிறது. ஆமா, காம்பிட்டன்ட் ரீடர் தகுதியுடைய சுவையன் ஜோனாத்தன் கல்லர் குறிப்பிடுகிறார். அப்போ இது ஒரு காலத்துல வடிவவியல் அணுகுமுறையில இருந்துச்சு அப்படின்னு பாக்கிறோம். 70களில் தான் அது வளர்ந்ததுன்னு பார்க்கிறோம். இது ஒரு விதத்துல சுவைஞன் மைய திறனாய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரீடர் ஓரியன்டல் கிரிட்டிசிசம் என்றும் சொல்லலாம். இது ஹிஸ்டாரிக்கலி ஓரியன்டட் என்றெல்லாம் பலரும், ஜேம்ஸ் ஆஷ் போன்றவர்கள் இந்த உலிசிஸ் எழுதிய அந்த படைப்புலேருந்து இந்த கட்டுரையை பற்றி எல்லாம் விவாதிக்கிறார்கள் நண்பர்கள். நாம் நம்முடைய செவியல் இலக்கியத்தில் கூடிய அகநானூரில் இது எப்படி பொருந்தி இருக்கிறது அப்படின்னு பாக்கிறோம். இடையில இடைக்கால இலக்கியத்தை திருவாசகத்தை நாம் படிக்கிற போது, கருங்கல் மனமும் கரைந்துருக தொடுமணல் கேணியில் சுரந்து நீர்பாய மெய்மயிர் விதிர்ப்ப விதிவிதிப்பு எய்தி அன்பர் ஆகுனர் போன்ற இடங்கள்ல இந்த சுவைஞன் அனுபவிக்கிற அந்த உள்ளுணர்வு வெளிப்படுகிறத நால்வர் நான்மனை மலையில நம்ம பார்க்கிறோம். விற்றுற்று மூது எய்னனார் அப்படின்னு ஒரு நல்ல புலவர், அவர் தான் இந்த மருதத்தினை பாடல் ஒன்றை எழுதுகிறார். முதல்ல காவல் மிகுந்த நகரை வந்து அவர் வந்து புனைகிறார். 5 வரிகள், கிட்டத்தட்ட 30 வரிகள் இருக்கிற அந்த பாடல். அந்த நகர்ல செம்மறியாட்டுக்கறி வெண்சோர் எல்லாம் பகிர்கிறார்கள். எல்லோரும் அளவிறந்த வள்ளத்தன்மையை சுவைக்கிறார்கள். அந்த திங்கள் வந்து அந்த ரோஹிணி நட்சத்திரம் கூடுகிற அந்த நாளில தான் இந்த விழா நடைபெறுகிறது. கடிநகர் புனைந்த தன்மைய ஆசிரியர் கொடுப்பதுதான். அப்புறம் அகநான் ஒரு காலத்துல எப்படி திருமணம் நடந்தது, முழவு முழங்கியது, முரசு முழங்கியது, மணப்பெண் முதிய பெண்களால் நீராட்டப்பட்டால், நீராட்டப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய வெளியினாலை வாழ்த்தி விரைவாக சென்று விட்டார்கள். அந்த தூய் ஆடையை உடுத்தி அவள் அந்த வாகையிலை அப்புறம் அருகு முட்டு இவற்றையெல்லாம் சூட்டி மேகம் கொண்ட மணல் பரப்பிய பந்தல் கீழே தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த அணிகலன் வியர்வையினாலே வந்து அந்த தலைநாள் இரவு எப்படி இருந்தது, அதுதான் நண்பர்களே இந்த சுவைஞன் உணர்கிற பகுதி. உவர் நீங்கு கற்பின் எம்முயிர் அப்படிங்கிறான் அந்த கவிதையில. வந்து வெறுப்பில்லாத அருமையான அந்த தலைவி இப்ப வெறுப்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றான். முருங்கா கலிங்கம் முழுவதும் வழங்கி கலிங்கத்தினுடைய வந்த ஆடை அவள் உடுத்தி இருக்கிறாள். பெரும் புழுக்கம் வியர்வை நெற்றியில் இருக்கிறது. இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய வியர்வையெல்லாம் போகட்டுமே என்பதற்காக அவன் வந்து ஆர்வ நெஞ்சமுடு போர்வை வவ்வலின் அவளுடைய மேலாடையை வந்து இவன் உருவுகிறான். உரைகளி வாழின் உருவு, அருமையான ஓமை நண்பர்ல, ஒரு உரையிலிருந்து உருவப்பட்ட வாழ் போல அவருடைய உடல் பெயர்ந்து இமைப்ப அப்படி அவருடைய உடையில வர்ணிக்கிறார். இந்த இடத்துல சுவைஞன் எல்லாத்தையும் விட்டுறார். மறைதிறன் அறியாளாகி அவளுக்கு எப்படி உடலை மறைக்கிறதுன்னு தெரியல, நாணத்தோடு கெஞ்சுகிறாள். ஆமா, ஆம்பல் மாலை அணிந்த அந்த மாலை எடுத்து விடுகிறாள். சுரும்பினில் ஆய்மலர் வைந்த இரும்பல் கூந்தல், அந்த மாலர் சூடிய கூந்தலாலே தன் உடலை மறைக்கிறாள். இந்த காட்சியை ரொம்ப அருமையா ஆசிரியர் சொல்லிட்டு சுவைஞன் கற்பனைக்கு விட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத ஒண்ணு சொல்லல. இந்த ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரியில ரொம்ப முக்கியமானது, சுவைஞனை வந்து கற்பனைக்கு விட்டு விட்டு படைப்பாளி ஒரு நிகழ்ச்சியை கூறுவதுதான் சிறப்புக்குரியது. இதை இந்த அகநானூற்றுல இந்த முது எய்னனார் பாடியிருக்கிற பாடல்ல நாம் சுவைக்கிறோம் நண்பர்களே. செவியல் காலம் என்பது, செவியல் இலக்கியம் என்பது 20ஆம் நூற்றாண்டு பல்வேறு இலக்கிய குழுக்களை உள்ளடக்கியது என்பதை உணர்வோம். நன்றி.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.